சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களை இன்றும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் முன் சற்று நேரம் ஜெபம் செய்வோமா?
துதிகளின் மத்தியிலே வாசமிடுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த ஆண்டிலே நீர் தரப்போகிற புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்காக ஒருமுறை கூட நாங்கள் தாழ்மையோடும் முழுதோடும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மேலும் மேலும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், உம்மை நேசிக்கிற அன்பிலே நாங்கள் பெருகவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தலும். யார் யார் வாழ்க்கையிலே எந்தெந்த பாவங்களிலே விடுதலை பெற முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை இந்த ஆண்டிலே முழுமையாய் அனுபவிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுத்திருக்கிற புதிய தீர்மானங்களை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர்தாமே உம்முடைய ஆவியின் நிறைவாலும் வல்லமையாலும் அவர்களை பலப்படுத்தி அந்த தீர்மானங்களை உமக்குள்ளே காத்துக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எந்தெந்த நேரத்திலே என்னென்ன முயற்சிகளை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தூய ஆவியின் துணையோடு எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க ஞான இருதயத்தை தாரும், தெளிந்த புத்தியை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டிலே துவங்கப்பட்ட பல வேலைகள் அரைகுறையா இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. அந்த பணிகள் எல்லாவற்றையும் மிக சிறப்போடு செய்து முடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற புதிய தரிசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவரின் வழிநடத்தலின்படி அவர்கள் போட்டிருக்கிற புதிய திட்டங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் அதை பூரணமாய் செயல்படுத்த உதவியையும் கிருபையையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் கடந்த ஆண்டிலே தடைப்பட்ட காரியங்களை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே அற்புதமாய் ஆச்சரியமாய் அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி புதிய வாசல்களை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை கனப்பண்ணுகிறவர்களை நானும் கனப்பண்ணுவேன் என்று சொன்ன வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு பூரணமாய் நிறைவேற கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற அருமையான வானொலி நேயர்களுக்காக, அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உம்முடைய சன்னியானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் சீக்கிரமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வீட்டிற்கு வந்து உம்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். மருத்துவ துறையிலே அவர்களுக்கு உதவி செய்கிற எல்லா வைத்தியர்களையும் உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். உம்முடைய தூய ஆவியினாலே உம்முடைய ஞானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலேயும் புதிய ஆண்டை காண்போமா என்ற பயத்தோடும் சந்தேகத்தோடும் இருந்தவர்களுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிற்குள்ளே காலடி எடுத்து வைக்க உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்தாமே கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் குடும்பங்களுக்கும் வேலை செய்கிற இடங்களிலேயும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் கணவனால் பாடுபடுகிற மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையான அன்பு இல்லாத கணவரால் அன்றுவரே துக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே வாழுகிற சகோதரிகளை உம்முடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு இறங்கி அந்த குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கணவனை உம்முடைய அன்பினாலே நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கீழ்ப்படியாத மனைவிகளினாலே பாடுபடுகிற கணவன்மார்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே குடும்பத்தின் நலன்களை உணர்ந்து பொறுப்போடு தங்கள் கடமைகளை செய்யக்கூடியவர்களாய் தங்களை குடும்பத்திற்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள அந்த சகோதரிகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இல்லாத பெற்றோர்களை உடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். அதனாலே வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் படுகிற பாடுகளுக்காக உடைய சன்னியானத்திலே வருகிறோம். கர்த்தர்தாமே இந்த குடும்பங்களிலேயும் ஒரு அற்புதத்தை செய்து அன்றுவரே சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் எல்லாரோடும் இணைந்து நாங்களுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்பி உம்முடைய கிருபைக்குழாய் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு யாராவது வேறு எந்த விண்ணப்பத்தையாவது உம்முடைய சன்னிதானத்தில் இப்பொழுது கொண்டு வருவார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான நேர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சிந்திக்க துவங்கினோம். அந்த வசனம் சொல்வது என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதை குறித்தும் சற்றே அறிந்து கொள்வது நல்லது. இன்று சிலர் விஞ்ஞானத்தின் விடையை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து விஞ்ஞானத்தின் விடை என்ன என்று கேட்டால் அது மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்கிறது. 1806 ஆண்டிலே பேராசிரியர் லேயர் என்பவர் பிரான்ஸ் தேசத்திலே 80 அதிகமான இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்த வேதத்திற்கு புறம்பான கருத்துக்களை கூறினார். ஆனால் அவைகளிலே ஒன்று கூட இன்று ஒரு கருத்தாக எடுத்துக் கொள்ளப்படுகிறதில்லை. ஆதியாகம புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்திய மனிதன்தான் மோசே. விஞ்ஞானபூர்வமாக விடையளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அதை எழுதாததால் இன்று சிருஷ்டிப்பை குறித்து இருக்கிற கருத்து வேறுபாடுகளை குறித்து அவர் புன்முறுவல்தான் பூத்துக் கொண்டிருப்பார். வேதவசனங்களுக்கான காரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். ரெண்டு தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. அப்படியென்றால் வேதவசனத்தை பிதாவானவர் எழுதியதின் நோக்கம் நீதியை படிப்பிப்பதற்கு. உயிரியலையோ பூகோளத்தையோ போதிப்பதற்காக அது எழுதப்படவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காண்பிப்பதற்காக அது எழுதப்பட்டது. மட்டுமல்ல, மனிதனை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள எழுதப்பட்டது. குறிப்பாக மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்க எழுதப்பட்டது. ஆதியாகமத்தின் முதல் பகுதியின் மேலேயே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் எழுதி வைக்கலாம். அருமையானவர்களே, ஒரு கேள்வியை உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். உலகத்தை உருவாக்கியதின் விஞ்ஞான விளக்கத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் மோசேயின் காலத்தில் உள்ளவர்களிலே எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ள முடியும்? இக்காலத்திலே வாழும் மனிதர்களிலேயும் எத்தனை பேர் அதை அறிந்து கொள்ள முடியும்? வேத புத்தகம் கல்வி அறிவு பெற்ற பேராசிரியர்களுக்காக மட்டும் எழுதப்படவில்லை. ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள சாதாரண மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் காலத்து விஞ்ஞானத்தின்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால் அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு புத்தகமாயிருக்கும். எனவே அருமையானவர்களே, பூமி உருவானதை குறித்து பலர் பலவிதமான விளக்கம் கொடுக்கிறார்கள். முதலாவதாக, இது ஒரு மாயை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அது உண்மையாகவே உண்மைக்கு புறமான ஒன்று. ஆனாலும் இதே கருத்துடைய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒன்றுமில்லாமையிலிருந்து அது தானாக வந்தது என்று சொல்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் வேத புத்தகமும் இதைத்தான் சொல்லுகிறது. ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவனுடைய கட்டளையின்படி இது உருவாகியிருக்கிறது. அப்படியென்றால் அவர் இதை உருவாக்கியிருக்கிறார். இந்த பூமியை குறித்த மற்றும் ஒரு கருத்து என்னவென்றால், இது காலம் காலமாக இருக்கிறது. இதற்கு துவக்கம் என்று ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். 4வதாக, பூமியானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை உடையவர்களாயிருக்கிறார்கள். உலகத்தின் வரலாற்றிலே பல காலமாக நிலைத்திருக்கிற அநேக கருத்துக்கள் உண்டு. டாக்டர் ஹல்லோ ஷேப்லி என்பவர் ஹவார்ட் விஞ்ஞான கூடத்திலே உள்ள இயக்குநர். அவர் என்ன கூறுகிறார் என்றால், நாம் வசிக்கும் உலகத்தை குறித்த எந்த சரியான அறிவும் இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிறார். நாம் மிக குறைவாகவே முன்னேறியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கிற ஞானமானது மிகவும் அதிகமானதாயிருக்கிறது. இருட்டிலே இருக்கும் காரியங்களை குறித்து நாம் பயந்து போகக்கூடாது. மரணத்தை குறித்தும் வினோதமாய் எண்ணக்கூடாது. அநேக வேளைகளிலே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறவைகளிலே இன்னும் அறியாதது எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நாம் வசிக்கிற உலகம் உருவானதை குறித்த இருட்டிலே நாம் இன்னமும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் லாரன் எஸ்லி என்பவர் சொல்லும்பொழுது, இப்பொழுது நமக்கு தெரிந்திருக்கிறதை விட இந்த உலகமானது எப்படி உண்டானது என்பதை நாம் அறியாதவர்களாயிருக்கிறோம். சொல்லப்போனால் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிறதை விட இந்த பொருட்களை குறித்த அறிவு நமக்கு இல்லை. எனவே இப்பொழுது இருக்கிற அறிவை கொண்டு எது எதற்கு முந்தி வந்தது என்று சொல்வோம் என்றால் அது அஞ்ஞானமான காரியமாயிருக்கும். பூமியானது பல வகையான நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. அதற்கு முந்திய நிலையை விட ஒவ்வொரு முறையும் மாற்றம் பெற்றிருக்கிறது. மனுக்குலமும் மற்ற எல்லா உயிர் வாழ்க்கையும் காலாகாலங்களிலே மாற்றம் பெற்றதாயிருக்கிறது. ஆனால் வெளியே நாம் காணும் இந்த காட்சிகளுக்கு கீழே என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. உங்கள் கேள்விக்கு நான் விடையளிக்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய அறியாமையை மூடுவதற்காக நான் எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அது எனக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை என்று சொல்லியிருக்கிறார். 1961 ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையிலே உலகத்தின் ஆரம்பத்தை குறித்த ரகசியத்தை மனிதன் அறிந்து கொள்ளும் நிலையிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னான காலங்களிலேயும் எந்த ஒரு புதிதான காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. உயிரியல் நிபுணரான எட்வின் கான்க்ளின் என்பவர் உலகம் தானாக உண்டானது என்பதை குறித்து சொல்லும்பொழுது, உலகத்திலே உயிர் உண்டானது ஒரு தற்செயலாய் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் உண்டானது என்கிறார். இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், ஒரு அச்சகத்திலே ஏற்பட்ட விரிவாக்கத்திலே தானாக ஒரு அகராதி உருவானால் எப்படியோ அப்படி என்று சொல்கிறார். விஞ்ஞானத்திற்கே ஒவ்வாத ஒரு காரியத்தை அந்த விஞ்ஞானி கூறினார். ஆனால் இதை அவர் கூறியது உண்மை. விண்வெளிக்கு சென்ற விண்வெளி வீரர்களும் இந்த பூமி எப்படி உருவானது என்பதற்கு குறைந்தது மூன்று கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று நிலையான நிலை, இரண்டாவதாக பெரிய மோதல் என்ற கொள்கை, மூன்றாவதாக ஆடிக்கொண்டிருக்கும் என்ற ஒரு கொள்கை. நிலையான நிலை என்னும் கொள்கை என்னவென்றால், பூமியானது இப்பொழுது இருக்கிறது, ஆனால் புதிய பொருட்கள் தொடர்ந்து உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இரண்டாவதாக டாக்டர் பம்ப் என்பவர் பெரிய மோதல் என்ற ஒரு கொள்கையை உடையவராயிருக்கிறார். அதாவது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏற்பட்ட ஒரு பெரிய வெடி விபத்தினாலே இந்த உலகம் எல்லாம் உண்டானது என்கிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்களை குறித்து படித்த டாக்டர் லூயிஸ் லீகே என்பவர் ஆப்பிரிக்காவிலே ஒரு தொலைந்து போன ஒரு சங்கிலியின் பகுதிகளை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். ஒரு மண்டையோட்டின் பகுதிகளை தோண்டி எடுத்து அதில் காணப்படுகின்ற வளர்ந்த பற்களையெல்லாம் காட்டி, இது கொட்டையை உடைக்கும் மனிதன் தலை, இவன் சுமார் 600,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கிறான் என்று கூறுகிறார். இதேபோல பல கொள்கைகளை முன்பே உடையவர்களாயிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் சிலர் வேறு விதமாக பூமியின் ஆரம்பத்தை குறித்து சொல்கிறார்கள். டாக்டர் லாரன்ஸ் எஸ் டில்லேன் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் ஒரு மிருகம் அல்ல, அவன் ஒரு தாவர வகையைச் சேர்ந்தவன், கடலிலிருந்து வந்த பிரவுன் நிறமான ஒரு செடியிலிருந்து உண்டானவன் என்று சொல்கிறார். சிலர் மனிதன் மரத்திலிருந்து வந்தான் என்று சொல்கிறார்கள். இங்கே பார்த்தால் கடற்கரையிலே ஒரு கடல் செடியிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் கூறும் காரியங்கள் வேடிக்கை வேடிக்கையாகவே இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பத்திரிகை ஒன்றிலே இவ்வாறு செய்தி வந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக உலகம் எவ்வாறு உருவானது என்பதை குறித்து அநேக வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான விடை பொறுமையான ரகசியமான வேலையினாலே விஞ்ஞான கூடத்திலிருந்து விடையாக வருகிறது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் எந்தவிதமான தெளிவான விடையையும் எந்த ஒரு விஞ்ஞான கூடமும் கொடுக்கவில்லை. உலகம் தானே உருவானது என்பதை குறித்து எல்லா விஞ்ஞானிகளுக்குள்ளும் கருத்து ஒற்றுமை வரவில்லை. இங்கிலாந்தைச் சேர்ந்த கெர்கட் என்பவர் சொல்லும்பொழுது, ஒரு கொள்கைப்படி பல காலங்களாக ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் அவைகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கலாம், இறுதியாக புதிய உயிரினங்கள் தோன்றும். சில காரியங்களிலே சில செய்முறை பயிற்சி மூலமாகவும் இதனை நாம் கண்டுகொள்ளலாம் என்று கூறுகிறார். இவ்வாறு கூறுவதின் உண்மையை பார்க்கும்பொழுது இதில் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஹெர்பர்ட் நெல்சன் என்பவர் சொல்லும்பொழுது, கடந்த 40 ஆண்டுகளாக இதை குறித்த பல செய்முறை பயிற்சிகளை மேற்கொண்டும் அத்தனையும் தோல்வியடைந்துவிட்டது. உலகம் தானாக உண்டானது என்று சொல்லுகின்ற கருத்தும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். கவனித்தீர்களா? இவரும் இறுதியாக சமய எல்கைக்குள்ளேயே கடந்து வருகிறார். ஆம், உலகம் உண்டானதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் விசுவாசத்தினாலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஞ்ஞானிகளையும் உலகத்தின் துவக்கத்தை குறித்து எழுதுகிறவர்களின் எழுத்தை குறித்தும் நாம் பார்ப்போம் என்றால் சரியான எந்த ஒரு முடிவிற்கும் வர முடியாது. நம்முடைய உள்ளம் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது. வேதம் சொல்வது என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 8:3 பார்ப்போம் என்றால், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்பொழுது என்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும்பொழுதும் ரோமர் 20:20 இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்கிறார். அதோடு கூட எபிரேய ஆக்கியோனும் எபிரேயர் 11:3 சொல்லும்பொழுது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். எனவே சிருஷ்டிப்பை விசுவாசத்தினாலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லாமையிலிருந்து எப்படி நாம் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை விஞ்ஞானம் கூட விளக்க முடியாது. தேவன் அவ்வண்ணமாகவே உருவாக்கினார். எந்த ஒரு மனிதனாலும் உலகம் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் கூற முடியாது. உலக சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்படும் எல்லா காரியங்களையும் நாம் ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்திலே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது வேத வசனங்கள் மேலோங்கி நிற்கிறது. அநேக தேசங்களிலே உலகம் இவ்வாறு உருவானது என்ற கதைகள் உண்டு. பாபிலோன் தேசத்திலே தோண்டி எடுக்கப்பட்ட களிமண் பலகைகளிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒரு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து பூமி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வேத வசனத்திலே உலகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. அந்த பாபிலோனிய எழுத்துக்களின்படி வானத்திலே மிதந்து கொண்டிருக்கிற எல்லாம் ஒவ்வொரு கடவுள்களாம். இந்த கோள்கள் எல்லாமே திடப்பொருள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாபிலோனிய அந்த எழுத்துக்களின்படி பல கடவுள்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்திலோ ஒரே ஒரு தேவனை குறித்தே வாசிக்கிறோம். பாபிலோனிய எழுத்துப்படி பூமியானது சிறந்த கைவினைத்திறனுள்ள ஒருவர் உருவாக்கியது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் பேசினார், அவர் சொல்லும் பொழுது அத்தனையும் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிற விஞ்ஞானத்தின் அடிப்படைக்கும் பாபிலோனின் கருத்து ஒத்துப்போகிறதில்லை. ஆனால் வேத வசனத்திலே நாம் பார்க்கிற செய்தியானது விஞ்ஞானத்தோடும் ஒத்துப்போகிறதா இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசிகள் உலகம் தானாக உண்டானது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஏனென்றால் அந்த கருத்துப்படி அது தேவனையும் அவருடைய வெளிப்படுத்துதலையும் நிராகரிக்கிறதா இருக்கிறது. அந்த கருத்து பாவத்திலே அழிந்து போன மனிதனை குறித்து சொல்லுகிறதில்லை. அந்த கருத்து இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார் என்கிறதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உலகம் தானாக உண்டானது என்ற கொள்கையிலே மூன்று விதமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருக்கிறது. முதலாவதாக, ஒன்றுமில்லாமைக்கும் ஏதோ ஒன்று இருப்பதற்கும் உண்டான இடைவெளியை குறித்த விளக்கம் சொல்ல முடியாது. இரண்டாவதாக, ஒன்றுக்கு ஜீவன் எப்படி வந்தது என்பதை அது விவரிக்க முடியாது. மூன்றாவதாக, உலகத்திலே உண்டான ஜீவனுக்கும் மனுக்குலத்திற்கும் உண்டான தொடர்பை குறித்து அது விளக்கம் கொடுக்க முடியாது. அதாவது, தான் நினைத்ததை செய்யக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய மனிதனை குறித்த விளக்கத்தையும் அந்த கொள்கையால் கொடுக்க முடியாது. உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதை குறித்து பலர் பலவிதமாக கேள்விகளை எழுப்பும் பொழுது சிலர் யார் சிருஷ்டித்தார் என்று கேட்கிறார்கள், எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள், அது மட்டுமல்ல ஏன் இது சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் கேட்கிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மூன்றாவது கேள்வி மிக முக்கியமானது. தேவன் தம்முடைய மகிழ்ச்சிக்காகவே இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதை உருவாக்குவதை குறித்த சரியான எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார். வேத புத்தகத்தின் இறுதி புத்தகத்திலே இதை குறித்த ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சேஷம் 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். ஆம், தேவனே உலகத்தை உண்டாக்கினார். ஏனென்றால் அவர் உண்டாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அவருடைய மன மகிழ்ச்சிக்காகவே அதை அவர் செய்தார். உங்களுக்கு ஒருவேளை இந்த உலகம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனே இதை உருவாக்கினார். அண்ட சராசரங்களிலேயும் நான் வாழப்போகின்ற இந்த உலகத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்திலே கேட்கவில்லை. நான் இந்தியாவிலே பிறக்க வேண்டுமோ அல்லது வேறு நாட்டிலே பிறக்க வேண்டுமோ என்று ஆண்டவர் என்னிடத்திலே கேட்கவில்லை. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், தேவன் அவருடைய மன மகிழ்ச்சிக்காகவே இந்த பூமியை உண்டாக்கினார். இரண்டாவதாக, அவருடைய நாம மகிமைக்காக இதை உண்டாக்கினார். ஆதியிலே அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பானது அவருடைய துதியை பாடுகிறதாயிருந்தது. அதிகாலை நட்சத்திரங்கள் இணைந்து அவரை பாடியது. கடவுளுடைய குமாரர்கள் மகிழ்ச்சியினாலே முழங்கினார்கள். கவனியுங்கள், யோபு 38:7 வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கவனித்தீர்களா? அவருடைய நாம மகிமைக்காக இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தையும் கவனியுங்கள். ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்கிற காரியம் என்ன? அவரோடே கூட ஐக்கியப்படும்படியாய் தேவன் இந்த உலகத்திலே மனு குலத்தையும் சிருஷ்டித்தார். எனவே சுயாதீனமுள்ள மனிதனாக அவனை அவர் உண்டாக்கினார். ஒரு பொத்தானை அழுத்தினால் எல்லாம் அவருக்கு முன்பாக வணங்கும்படியான இயந்திர மனிதர்களை அவர் உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு தேவையில்லை. அவர் படைத்த மனிதன் விடுதலை உணர்வுள்ளவனாக அவரை தொழுது கொள்வதற்கும் அவரை நேசிப்பதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் தானே தெரிந்தெடுத்து தீர்மானம் செய்யும் மனிதனாகவே படைத்தார். அருமையான நண்பனே, இந்த விதமான அவிசுவாசங்களுக்கு மத்தியிலேயும் தேவ தூஷணங்களுக்கு மத்தியிலேயும் நம்மை சுற்றியிருக்கிற தேவனுக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் மத்தியிலேயும் ஒரு மனிதனாக நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்னவென்றால், வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்பதும் அவருடைய ஒரே குமாரனாய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்வதுமே இந்த உலகத்திலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய மகிமையான ஒரு சலாக்கியமாகும். நம்மை சுற்றி பேச்சு உரிமைகளை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இதில் பல வகையான விடுதலையை குறித்தும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இப்படி விடுதலையை குறித்து நம்மை சுற்றி பேசுகிற கூட்டமானது விடுதலை என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளும்பொழுது உண்மையான விடுதலையை உடையவர்களாய் இருக்கிறோம். இதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலேயும் கற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து பலர் பலவிதமாக கூறினாலும் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை படைத்தீர் என்று நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். இது உம்முடைய நாம மகிமைக்கென்று படைக்கப்பட்டது. உம்முடைய மகிழ்ச்சிக்கென்று நீர் உருவாக்கிய உலகம். ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய மகிழ்ச்சிக்காகவே இந்த உலகத்திலே நீர் படைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக வாழ நீரே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது உம்மை துக்கப்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் உமது மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வது எப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக படைத்த நீர், பாவிகளாகிய நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் இதே பூமியிலே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீர் அனுப்பி வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த பூமியின் சிருஷ்டிப்பை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஒரு நோக்கத்தோடு அவர்களை படைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளவும் நீரே உதவி செய்யும். தொடர்ந்து வரப்போகும் நாட்களிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் தெளிவாகவும் ஆழமாகவும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627 மற்றும் ஒரு எண் 9585460406.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26.